2022 மே மாத தென்றலிதழில் ஹரிகிருஷ்ணனின் ஹரிமொழி பகுதியில் மகாபாரதம் சில பயணக்குறிப்புகள். தோற்று களத்தை விட்டோடிய கர்ணன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். உத்தரகுமாரன் ஓட்டிய அர்ஜுனனது தேர் 3 கிராஸ் தூரம் சென்றது. 1 கிராஸம் என்பது 2 மைல் தொலைவு என்று முன்னர் குறித்திருக்கிறோம். அதாவது உத்தரகுமாரன் ஓட்டிய தேர் 6 மைல் சென்றதும் அர்ஜுனன் உத்தரகுமாரனை பார்த்து, உத்தரா, தேரை கௌரவ சேனைக்கு 1 அம்பு விழும் தொலைவில் நிறுத்து என்று கட்டளையிட்டான். அதன் பிறகு கூர்மையும் கொடுமையும் உள்ள அம்புகளை தேர்ந்தெடுத்து கௌரவ சேனையின் மீது இறைத்தான். விட்டில் பூச்சிகள் நிறைந்த ஆகாயத்தைப் போலவும் புகையால் சூழப்பட்ட பூமி போலவும் போர்க்களம் காட்சியளித்தது. அர்ஜுனன் மேலும் மேலும் மகிழ்ச்சி அடைந்து கௌரவ சேனையை துன்புறுத்தினான். அவனுடைய பேராற்றலை கண்ட கௌரவ சேனை வியப்படைந்தது. அர்ஜுனன் கௌரவ சேனையின் மீது தொடுக்கும் முதல் போர் இது என்பதும், இந்த சேனைக்கு பீஷ்மர் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதும் நினைவிருக்கும். அர்ஜுனன் மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய தேவதத்தம் என்ற சங்கத்தை எடுத்து ஊதினான். பசு கூட்டங்கள் அவ்வொலியை கேட்டு கலங்கின. கண்டுகளுடன் வாளை உயர்த்தி கொண்டு தெற்கு நோக்கி திரும்பின. அர்ஜுனன் அங்கிருந்து இளையர்களை பார்த்து, இனி பசு கூட்டங்களை ஓட்டிக்கொண்டு நகரத்துக்கு செல்லுங்கள் என்று உத்தரவிட்டான். பார்த்தன் தனது பாணங்களால் தொடர்ந்து கௌரவ சேனையை அடித்தவாறு இருந்தான். அவனை எதிர்க்கும் திறனின்றி பகைவர்கள் கலங்கினர். பகைவர் படையை வில்லினான் விலக்கிவிட்டு இடையர்கள் பசு கூட்டங்களை ஓட்டிக்கொண்டு நகரத்தை நோக்கி செல்ல வழி ஏற்படுத்தி கொடுத்தான். அவர்கள் மந்தைகளை ஓட்டிக்கொண்டு விராட நகரத்தை அடைந்தனர். அர்ஜுனன் மீண்டும் துரியோதனன் இருக்கும் இடத்துக்கு தேரை செலுத்துமாறு உத்தரனுக்கு சொன்னான். இதை கேட்ட கௌரவ சேனை 4 புறங்களிலும் அர்ஜுனனையும் அவனுடன் வந்திருக்கும் விராட தேசத்து சேனையையும் சுற்றி வளைத்து கொண்டது. இதை கண்ட கர்ணன் 1000 படைவீரர்களுடன் அர்ஜுனனை எதிர்த்தான். பீஷ்மன் 1000 ரதிகர்களுடன் தாக்கினார். துரியோதனன் தன் தம்பிகள் புடைசூழ அர்ஜுனனை தாக்கினான். கர்ணன், துரியோதனன், பீஷ்மர் ஆகிய 3 ஒரே நேரத்தில் அர்ஜுனனை தாக்கினர். அவர்களை ஒரு சேர பார்த்த அர்ஜுனனுக்கு உற்சாகம் கரை புரண்டது. உத்தரனிடம், அதோ பார், பொன் யாக வேதி கொடிகளில் தேரில் இருப்பவர் துரோணர். அவர் சிறந்த அறிவுள்ளவர், வேதங்களை அறிந்தவர், என் மீது மிகுந்த அன்பு உடையவர். இவரை வலம் வந்து வணங்கு என்றான். உத்தரன் அப்படியே செய்தான். துரோணர் அர்ஜுனனுக்கு பிரம்மசிர சாஸ்திர பயிற்சி கொடுத்தபோது, பின்னால் எப்போதும் நான் உன்னுடன் போர் புரிய நேர்ந்தால் நீ என்னை எதிர்த்து தாக்க வேண்டும். இதை உன்னிடம் குருதட்சிணையாக கேட்கிறேன் என்று சொல்லியிருந்தார். அதை நினைத்து கொண்ட அர்ஜுனன் உத்தரகுமாரனிடத்தில், அவர் என் மீது அம்பு போட்டு போரை தொடங்குவாரானால் நான் திருப்பி தாக்குவேன். நான் போரிடும்போது தேரை மெதுவாக நடத்து என்று கூறினான். தேரில் இருந்த வண்ணம் அர்ஜுனன் கௌரவ சேனையைச் சேர்ந்தவர்களை உத்தரனுக்கு அறிமுகப்படுத்தினான். அங்கே சிங்கத்தின் வாலை உடைய கொடி பறக்கும் தேரில் இருப்பவர் அஸ்வத்தாமர். இவர் துரோணரின் புதல்வர். நான் இவருடன் போரிடும்போது தேரை மெதுவாகவே ஓட்டு என்றான். காளை கொடி பறக்கும் தேரில் இருப்பவர் என்னுடைய முதன்மையான ஆச்சாரியர்கள் ஒருவரான கிருபர், துரோணரின் மைத்துனர், என் தந்தையின் நண்பர். இவருடன் போரிடும்போது தேரை மெதுவாக செலுத்து என்றான். யானையை கட்டும் சங்கிலியை கொடியாக உடையவன் கர்ணன். இவன் சிறந்த வில்லாளி, கடுமையாக பேசுபவன், பரசுராமனுடைய சீடன், அஸ்திர பயிற்சியில் வல்லவன். இப்போது இவனை எதிர்க்கப் போகிறேன். புலிக்கும் இந்திரனுக்கும் போர் நடந்தது போல நாங்கள் போரிடப் போகிறோம். இவனுடன் நான் போர் புரியும் போது தேரை விரைவாக செலுத்து என்றான். அதோ அரவக்கொடி பறக்கும் தேரில் இருப்பவன் துரியோதனன், சிறந்த வீரன், தான் கொண்ட கொள்கையை விடாதவன். இவனுடன் போர் புரியும் போது தேரை விரைவாக ஓட்டு. இதோ பனைமரக்கொடி பறக்கும் தேரில் இருப்பவர் பீஷ்மர், கௌரவர்களுக்கும் எனக்கும் பிதாமகர், ஆயுதம் பிடித்தவர்களில் சிறந்தவர், தன் குருவான பரசுராமருடன் போரிட்டும் தோல்வி காணாதவர், துரியோதனனை அனுசரித்து வாழ்பவர், இருப்பினும் எனக்கு எந்த இடையூறையும் ஏற்படுத்த மாட்டார் என்று இவ்வாறு அங்கே இருந்த வீரர்கள் அனைவரையும் பற்றி உத்தரனுக்கு சொன்னான். அர்ஜுனன் போருக்கு தயாரானான். அப்போது அஸ்வத்தராமர் கர்ணனை பார்த்து, கர்ணா, போர் செய்வதில் உனக்கு ஒப்பானவன் எவனும் இல்லை என்று சபையில் அடிக்கடி சொல்லி வந்தாயே, இதோ பார், அதற்குரிய நேரம் வந்துவிட்டது. அர்ஜுனன் அங்கே கோபத்துடன் யமனைப் போல நிற்கிறான். நீ சூரனாயிருந்தால் அவனுடன் போர் புரிந்து உன்னுடைய திறமையை காட்டு. முடியாவிட்டால் துரியோதனுடன் மீண்டும் சபைக்கு ஓடிப்போய் அவனுடன் ஆலோசனை நடத்து என்றார். அஸ்வத்தாமரின் இந்த வார்த்தை கர்ணனுக்கு பெரும் கோபத்தை உண்டாக்கியது. கோபத்துடன் அஸ்வத்தாமாவை பார்த்து, நான் அர்ஜுனனுக்கோ கிருஷ்ணனுக்கோ மற்ற பாண்டவர்களுக்கோ அஞ்சுபவன் அல்லன். க்ஷத்திரிய தர்மத்தை கடைப்பிடித்து வாழ்பவன் நான். அர்ஜுனனை எதிர்த்து போர் புரிவதை இனி காணலாம் என்றான். இவ்வளவு பேசினாலும் வழக்கம்போல் அன்றைய போரிலும் தோற்று முதலில் களத்தை விட்டு ஓடியவன் கர்ணன்தான். அர்ஜுனன் கர்ணனை எதிர்த்து போரிடத் தொடங்கினான். அப்போது துரியோதனன் கர்ணனிடம் வந்து, கர்ணா, மற்ற நாட்டு அரண்மனையில் பாண்டவர்கள் வாழ்ந்தது நமக்கு தெரியாமல் போய்விட்டது. சந்தேகப்பட்டு விராட நாட்டு பசு கூட்டங்களை கவர்ந்தோம். இப்போது அவையும் பறிபோயின. இனி போரை தவிர வேறு வழியில்லை. அர்ஜுனனோடு போரிடுவோம், திரும்ப வேண்டாம் என்று கூறினான். இவன் இவ்வாறு சொன்ன போதிலும் இந்த போரிலும் கர்ணன் தோற்று களத்தை விட்டே ஓடப்போகிறான் என்பதை துரியோதனன் அப்போது அறிந்திருக்கவில்லை. துரியோதனனுடைய கட்டளையின் பேரில் 10,000 வில்லாளிகள் அர்ஜுனனை எதிர்க்கச் சென்றனர். 4 வகை படைகளும் அவனை நோக்கி பாய்ந்தன. பீஷ்மர், துரோணர், கர்ணன், துரியோதனன், அஸ்வத்தாமா ஆகிய 5 அர்ஜுனனை சூழ்ந்து கொண்டு போரிடத் தொடங்கினர். அவன் மீது அம்புகளை மழையாக பொழிந்து தாக்கினர். இவர்களுக்கு சற்றும் அஞ்சாத அர்ஜுனன் சிங்கநாதம் செய்து கொண்டு அவர்களை எதிர்க்கத் தொடங்கினான். சூரியனின் கிரணங்களை பூமி மறைப்பது போல ஆகாயத்தை தன் அம்புகளால் மறைத்தான். கொடி, காண்டீபம் இவற்றில் திவ்யமான மாயசக்தியின் காரணமாக அர்ஜுனன் மீது ஓர் அம்பு கூட படவில்லை. ரதம் சிரமமின்றி எங்கும் சஞ்சரித்து திசைகத்தன் அம்புகளால் மூடியதை கண்ட கௌரவ சேனி பயந்தது. அவர்கள் தங்கள் தேரை திருப்பி கொண்டு ஓடத் தொடங்கினர். அந்த படைகளுக்கு நடுவில் புகுந்தான் அர்ஜுனன். ஏற்கனவே கலங்கி போயிருந்த வீரர்களை தன் வில்லாற்றலால் மேலும் கலங்கடித்தான். துரோணன் மீது 73 பாணங்களை எய்தான். சகுனியை 80 பாணங்களால் துளைத்தான். அஸ்வத்தாமாவை 7 பாணங்களால் தாக்கினான். துச்சாதனன் மீது 12 அம்புகள் எய்தான். கிருப்பரை 3 பாணங்களால் அடித்தான். பீஷ்மர் மீது 60 பாணங்களை செலுத்தினான். தன்னுடைய நேரடி பகைவனான கர்ணனை கூர்மையான கர்ணி என்ற பாணத்தால் அடித்தான். அது கர்ணனை தாக்கிவிட்டு பூமியையும் பிளந்து கொண்டு சென்றது. கர்ணனுடைய தேரில் கட்டப்பட்ட 4 குதிரைகளையும் தேர் சாரதியையும் கொன்றான். கர்ணன் தோல்வியடைந்து இரத்தத்துடன் நின்றபோது அவனுடைய படையும் படுதோல்வி அடைந்து ஓடியது. இவ்வாறு அர்ஜுனனால் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த படை சிதறி ஓடி பீஷ்மரை சரணடைந்தது. பீஷ்மர் அந்த படைக்கு ஆறுதல் கூறி தேற்றி படையை மீண்டும் ஒழுங்குபடுத்தி நிற்கச் செய்தார். படை மீண்டும் அணிவகுத்த போது கர்ணன், கிருப்பர் போன்றோர் மீண்டும் படை திரட்டி கொண்டு அர்ஜுனனை தாக்கினர். அர்ஜுனன் உத்தரனை பார்த்து, உத்தரா, நீ கடிவாளத்தை இழுத்து பிடித்து தேரை செலுத்து. கர்ணன் எப்போதும் என் மீது போர் புரியும் எண்ணம் கொண்டவனாய் காணப்படுகிறான். இவனை நம்பிக்கொண்டிருக்கும் துரியோதனன் இவனுக்கு நெருங்கிய நண்பனானதால் இருமா படைந்துள்ளான். தேரை அவர்களை நெருங்கி ஓட்டு. இந்திரன் விருத்தராசரனை கொன்றதைப் போல் நான் இவர்களை கொல்கிறேன் என்றான். உத்தரன் உடனே தேரை கர்ணனை நோக்கி திருப்பினான். போர் வீரர்கள் கர்ணனை சுற்றி பாதுகாப்பாக நின்றனர். அர்ஜுனன் கர்ணனை எதிர்த்து போர் புரிய போகிறான் என்பதை துரியோதனன் தெரிந்து கொண்டான். உடனே கர்ணனுக்கு துணை புரிய அவனுக்கு பக்கத்தில் வந்து நின்றான். அவர்களுக்கு துணையாக மற்ற கௌரவ வீரர்களும் வந்து நின்றனர். அப்போது சத்ருபந்தன் என்பவன் கூர்ம நகம் என்ற பாணத்தால் அர்ஜுனனை தாக்கினான். அர்ஜுனன் அவனுடைய தேர்பாகனை முதலில் கொன்றுவிட்டு அவனை 5 பாணங்களால் அடித்தான். காற்றினால் தாக்கப்பட்ட மரத்தைப் போல சத்ருபந்தன் கீழே விழுந்தான். கர்ணனுக்கு சகோதரன் போன்ற உறவுமுறை கொண்ட சங்கிராமஜித்தை அர்ஜுனன் கொன்றான். அதன் பின்னர் அர்ஜுனனை எதிர்க்க முடியாமல் கௌரவ படை சிதறி ஓடியது. இதை கண்ட கோபம் கொண்ட கர்ணன் அர்ஜுனனை எதிர்த்தான். இருவருக்கும் நேரடி போர் தொடங்கியது. கர்ணன் அர்ஜுனனை 12 பாணங்களால் அடித்தான். அவனுடைய சாரதியான உத்தரகுமாரனையும் அடித்தான். இவற்றையெல்லாம் அர்ஜுனன் தன்னுடைய எதிர் அம்புகளால் தடுத்தான். பின்னர் கர்ணனை கோபத்துடன் பார்த்து அவன் தேரை பாணங்களால் மூடினான். அவற்றை கர்ணன் சிரமப்பட்டு தன்னுடைய பாணங்களால் விலக்கினான். அர்ஜுனன் கர்ணனை பார்த்து, கர்ணா, நீ சபையில் அடிக்கடி தற்புகழ்ச்சி செய்து கொள்வாயே, இப்போது உன் சகோதரனுக்கு இணையாக சங்கிராமஜித்தை கொன்றுவிட்டேன், நீ உயிர் வாழ்வதால் என்ன பயன் என்றான். கர்ணன், அர்ஜுனா, வீண் பேச்சு வேண்டாம், அதை செயலில் காட்டு. வாக்குறுதிப்படி அஞ்ஞாத வாசகாலம் இன்னும் முடியவில்லை, அதற்குள் வெளிப்பட்டு விட்டாய். உனக்காக இந்திரனே வந்து போர் புரிந்தாலும் இனி விடமாட்டேன். எங்கே உன் பலத்தை காட்டு பார்ப்போம் என்றான். மீண்டும் போர் தொடங்கியது. அர்ஜுனன் அம்புகளை மழை போலச் சொரிந்தான். கர்ணனும் எதிர்த்தாக்குதல் நடத்தினான். ஆனால் அவனால் நீண்ட நேரம் தாக்கு பிடிக்க முடியவில்லை. கர்ணன் போர்க்களத்தை விட்டு ஓடத் தொடங்கினான். அதற்குள் அர்ஜுனன் உத்தரகுமாரனை பார்த்து, இளவரசே, நான் வெற்றி சங்கை ஊதப்போகிறேன், அதற்கு முன்னர் தேரை துரோணருக்கு எதிரில் ஓட்டு என்றான். அன்றைய போரில் அர்ஜுனன் மிகவும் உற்சாகமாக காணப்பட்டான். அவனுக்கு மகிழ்ச்சியும் சுறுசுறுப்பும் பெருகின. அவனுடைய துடிப்பை கண்ட உத்தரன் பயந்து போனான். அர்ஜுனனை பார்த்து, வீரரே, உம் அம்பு தொடுக்கும் திறம் என்னை பயப்படச் செய்கிறது. நீங்கள் நாணேற்றுகிற காட்சியானது திருவிக்ரம காலத்தில் திருமாலின் தோற்றத்தை நினைவூட்டுகிறது என்றான். அர்ஜுனன் சிரித்தான். வீரனே, நீ அஞ்ச வேண்டாம், நான் உனக்கு துணை இருக்கும்போது அச்சம் ஏன்? நான் துரோணரை எதிர்த்து போர் புரிய வேண்டும், தேரை அவருக்கு அருகில் செலுத்து என்றான். தேர் துரோணருக்கு எதிரில் நின்றது. அர்ஜுனன் 2 கைகளாலும் அவரை வணங்கினான். பெருமானே, காட்டில் வாசத்தை முடித்துவிட்டு திரும்பியிருக்கிறோம், எங்கள் மீது கோபம் கொள்ள வேண்டாம், நீங்கள் என்னை தாக்கிய பிறகே நான் உங்களை தாக்குவேன் என்றான். பேரிகைகளும் படகங்களும் முழங்கின. அர்ஜுனன் தன் சங்கத்தை முழங்கினான். துரோணர் அர்ஜுனன் மீது 20 பாணங்களை வரிசையாக எய்தார். அவை தன்னை நெருங்கும் முன்னமே அர்ஜுனன் அவற்றை தன் பாணங்களால் துண்டித்தான். இருவரும் கடுமையாக போரிட்டனர். அப்போரை பார்த்த பல அரசகுலத்தவர் மயக்கமடைந்தனர். அர்ஜுனனை தவிர வேறு யாரால் துரோணரை எதிர்க்க முடியும்? அர்ஜுனன் தன் குருவையே எதிர்க்க நேர்ந்திருக்கிற இந்த அரச தர்மம் கொடியது என்று பேசிக்கொண்டனர். போர் நீண்ட நேரம் நடந்தது. அர்ஜுனனுடைய வில்லாற்றலை கண்ட துரோணர் ஆச்சரியம் அடைந்தார். அவனுடைய 1000 அம்புகள் துரோணருடைய தேரில் வந்து விழுந்தன. இதை கண்ட அஸ்வத்தாமா தன் தந்தைக்கு பாதுகாப்பாய் அவரருகில் நின்று கொண்டு அர்ஜுனனின் அம்புகளை முறையாக தடுத்தான். பின்னர் கோபம் கொண்ட அஸ்வத்தாமா அர்ஜுனன் மேல் 1000 பாணங்களை எய்தான். அர்ஜுனன் அவற்றையெல்லாம் பயனற்றதாக செய்துவிட்டான். துரோணருடைய கவசத்தையும் கொடியையும் தேரையும் அர்ஜுனனின் அம்புகள் சிதைத்தன. அதன் பின்னர் அஸ்வத்தாமா கால தண்டத்தை ஏந்தியபடி அர்ஜுனனை எதிர்த்தான். இருவருக்கும் போர் நெடுநேரம் நடந்தது. அர்ஜுனனுடைய அம்புகளோ எடுக்க எடுக்க குறையாத தேவ சம்பந்தம் உடையவை. ஆனால் அஸ்வத்தாமாவின் அம்புகளோ விரைவில் குறைந்தன. பீஷ்மர் துரோணரை பார்த்து, ஆச்சாரியரே, அர்ஜுனன் நம் இருவரையும் தனித்தனியாக வென்றுவிட்டான், எனவே நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் அர்ஜுனனோடு போர் புரிவோம் என்றார். அதன்படியே பீஷ்மரும் துரோணரும் மற்றவர்களும் ஒன்று சேர்ந்து அர்ஜுனனை தாக்கினர். அர்ஜுனன் அவர்களோடு மிக கடுமையாக போரிட்டான். மலை பனியால் மூடப்படுவதைப் போல கௌரவர்கள் அனைவரும் அர்ஜுனனின் அம்புகளால் மூடப்பட்டனர். தலைகள் பூமியில் உருண்டன. யுத்தகளம் முழுவதும் இரத்தச்சேரால் நிரம்பியது. போர்க்களம் முழுவதும் உடைந்து போன விற்களும் முண்டங்களும் துண்டிக்கப்பட்ட கால்களும் கைகளும் நிறைந்தன. தாங்கள் 13 காலம் பட்ட துன்பங்களுக்கு அர்ஜுனன் பழி வாங்குவதைப் போல அது இருந்தது. குந்திபுத்திரனான அர்ஜுனன் கௌரவ படைகளை அழித்து அங்கே இரத்த ஆறு ஓடச் செய்தான். பின்னர் அர்ஜுனன் பீஷ்மரை நெருங்கினான். நான் அம்புகளை வில்லில் பூட்டி பயந்தவாறே அவர் மீது எய்தான். 2 அம்புகளை அவர் மீது எய்து வணங்கினான். காதோரம் 2 அம்புகளை எய்து அவரை நலம் விசாரித்தான். அதை கண்ட பீஷ்மர், அர்ஜுனன் வெற்றி பெறட்டும் என்று முழங்கினார். அப்போது விஷசேனன் என்பவனும் அவனுக்கு துணையாக விக்ரணனும் சகுனியும் வந்தனர். அவர்களை அர்ஜுனன் மிக எளிதாக அடித்து துரத்திவிட்டான். அர்ஜுனன் உத்தரகுமாரனை பார்த்து, வீரனே, சந்தனுகுமாரராகிய பீஷ்மரிடம் தேரை ஓட்டு. இவர் இளமை முதல் எங்களை எடுத்து வளர்த்தவர், எங்களிடம் அன்புள்ளவர். இளமையில் இவர் மடியில் நான் விளையாடி இருக்கிறேன். இவருடன் முறையாக போர் புரிய போகிறேன் என்றான். உத்தரகுமாரனும் தேரை பீஷ்மருக்கு எதிரில் நிறுத்தினான். இருவருக்கும் போர் மூண்டது. அர்ஜுனன் தன்னுடைய தேவதத்தத்தை முழங்கினான். இருவரும் கடுமையாக போர் புரிந்தனர். அப்போது ஆகாயத்தில் திரண்டு நின்ற தேவர்கள் ஆச்சரியப்பட்டனர். அஸ்திர பிரயோகத்தில் தேர்ந்த இருவரும் சளைக்காது போரிட்டது தேவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. பீஷ்மர் 8 பாணங்களால் அர்ஜுனனுடைய அனுமக்கொடியை அடித்தார். தேர்ப்பானையும் குதிரைகளையும் 10 பாணங்களால் அடித்தார். அர்ஜுனன் அவற்றையெல்லாம் அலட்சியமாக தடுத்தான். அர்ஜுனனிடம் அன்புடைய பீஷ்மர் அவனை எதிர்க்க சக்தியற்று அவனிடம் தோல்வி அடைந்தார். அவனின் கொண்ட அன்பால் அடைந்த தோல்வியை போலிருந்தது அது. கௌரவ சேனை பயம் கொண்டு சிதறி ஓடியது. போர் இன்னமும் முடியவில்லை. குருக்ஷேத்திர போரின் தொடக்கமான விராட நகரத்து போரை தொடர்ந்து பார்ப்போம். தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.